எங்கள் பேப்பர் படியன் பேப்பர் படியன்
பேப்பர் படியன்
எங்கட பேப்பர் படியன் பேப்பர் படியன் வரா
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 மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி ஆட்சி அமைக்க இன்று உரிமை கோருகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி.
கூட்டணி அமைக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த முறை உள்ளாயிட்டார். கடந்த முறை அப்படி இருக்கல, இந்த முறை அப்படி ஒரு நிலைமை உள்ள அவருக்கு ஏற்பட்டுட்டது. நீ அது அவருடைய சில பின்னடைவு அதை எல்லாம் கருத்திற்கொண்டு நீ அடுத்த இந்த முறை ஆட்சியில் அவர் இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை திருத்திக் கொண்டு நேர்மையான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை உணர்த்தி இருக்கிறது என்ற ஒன்றைத்தான் அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எல்லாரும் சொல்றாங்க.
எனவே கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி தான் ஏகமனதாக தலைவர்கள் தெரிவு செய்திருக்கிறாங்க. அதையடுத்து இன்றைய தினம் ஜனாதிபதி திரௌபதி முர்மை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது.
முதலில் இதெல்லாம் சொல்றோம், ஏன் பத்திரிகையில பிரதானமா அந்த செய்தி எல்லாம் வருதுண்டா, எங்களுடைய அண்ணன் போலதான் இந்தியா இருக்கிறது. ஆகவே எங்களுடைய சிரமங்கள், நாங்கள் படுற அவதி நிலைமைகள், இறுக்கங்கள், நெருக்கடிகள் அனைத்து நேரங்களிலும் நாங்கள் தக்கண்டு உதவி கேட்கிறது நாடாக இந்தியா தான் இருக்கிறது எப்போவுமே. இது இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பிணைப்பு கிடையாது, இது வரலாற்று பின்னணியை கொண்ட பிணைப்பு என. ஆகவே இந்தியாவுடைய அசைவுகள் எங்களுக்கும் மிக முக்கியமானது.
அதே மாதிரி இலங்கையுடனான இந்திய உறவு தனித்துவமானது. தேர்தல் வெற்றியின் பின்னர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நன்றியும்
தெரிவிச்சிருக்கிறாங்க.
தேர்தல் நடத்தப்பட வேண்டும், மோடிக்கு ராதாகிருஷ்ணன் எம்பி வாழ்த்து சொல்லியிருக்கிறார்.
வலியுறுத்தட்டுமா? மாகாண சபைகள் முறைமையை கொண்டு வந்தது இந்தியா தான். இலங்கைக்கு அதை ராஜீவ்காந்தி காலத்திலே அவர் பிரதமராக இருந்த போது இலங்கைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த நேரத்தில் பல விஷயங்களை அப்போது ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனை ஏற்றுக்கொள்ளாமலேயே கூட அதாவது ராஜீவ்காந்தி அவருடைய வற்புறுத்தல் காரணமாக இணங்கினார் என்று கூட சொல்லப்படுகின்றது. எதப்படியோ இந்த முறைமை இலங்கையிலே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது, ஆனால் அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்காமல் இருந்தமைதான் இப்ப வரைக்கும் இருக்கிற பிரச்சனையா இருக்கு.
கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
எப்ப
ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் சம்மந்தம் தெரிவிச்சிருக்கார், சம்மந்தனையாக போயிட்டு சந்திச்சிருக்கிறாங்க. எனவே அவர் அதை பற்றி தான் சொல்லியிருக்கார். தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற மூலோபாயம் என்று அவர் சொல்லியிருக்கார், அவங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். 15025 வீடுகளை அகற்ற வேண்டுமா? பாதுகாப்பு ராஜாங்கம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த மண் சரிவு மற்றும் அது அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட 15025 வீடுகளை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு பதிலாக புதிய வீடுகளும் வழங்கப்படுமா?
பாதுகாப்பற்ற இடங்களில் வீடுகளை கட்டக்கூடாது என்பது உண்மையிலே விதிமுறை. ஆனால் நீ கட்டியிருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு அனுமதி கிடைத்திருக்கு, அதை யார் வழங்கியது உள்ளிட்ட எல்லாத்தையும் தேடி பார்க்கணுமே.
உயிரை பணம் தான் வாழ்றாங்க. ஈழப்போராட்டத்தை முன்னெடுத்த சகல தலைவர்களுக்கும் சிலை அமைக்கப்படுமா? தியாகி சிவகுமரன் நினைவு தினத்தில் அமைச்சர் டாக்டர் சர்வீச்ச செய்தி வந்து கிடக்குது. தயாசிரி ஜெயசேகரவின் மனு மைத்திரி தரப்புக்கு கால அவகாசம்.
மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டவர்கள் மற்றவர்களோடு பிரச்சனை படுகின்ற போது உடனடியாக அந்த இடத்திலே பிரசன்னமானார் ஜெயசிறி ஜெயசேகரன். அவர் தக்கண்ட ஊடக சந்திப்பு நடத்தி ஏதோ மைத்ரிபால சிறிசேன என்னதான் இருந்தாலும் தலைவர் தானே அப்படிலாம் கதைக்கு வெளியிட்டார். அப்புறம் அதே ஆள் பிற இன்னும் 2 நாட்கள்ல வேற மாதிரி கதைக்கு வெளியிட்டார். இந்த மாதிரி சேரவும் பாக்குறாங்க, சேரவும் முடியல.
பயங்கர லவ் ரெண்டு பேரும்
என்னவோ தெரியல.
அபிவிருத்தி கண்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமா? உலக சுற்றாடல நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவித்த செய்தி வந்து கிடக்கு.
நேற்று ஜனாதிபதி நிறைய விஷயங்களை சொன்னார். தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற காலகட்டத்தை பற்றி ஞாபகப்படுத்தினார். அதாவது நாடு வங்குரோர் தடைந்து விழுந்து கிடந்த நேரத்தில் இதை நான் பொறுப்போடு பொறுப்பேற்றுக் கொண்டேன். அந்த நேரத்தில் யாருமே நெஞ்ச நிமித்தி கொண்டு வரையில்லை, எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். இப்ப வீரவசனம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில காலமாகவே தான் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து அரசியலை மறந்து தன்னோடு பயணித்தவர்கள் இருக்கிறாங்களாம். அதாவது அரசியல் என்ற தேவை கருதி பயணிக்காமல் அரசியலை மறந்து பயணித்தவர்களோடு தான் அவர் இந்த ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொண்டாராம். இப்போ இல்ல அரசியல் என்றது தலையில தூக்கி வச்சுக்கொண்டு அரசியல் கதை காய்ச்சிட்டு இருக்கிறாங்களாம் என்று நேற்று கடுமையாக விமர்சித்தார்.
தினக்குறள் பத்திரிகை எடுத்து படிக்கின் பிரதான தலைப்புச் செய்தியாக முன்னர் நிறைவேற்ற அதிகாரத்தை எதிர்த்து வந்த நிலையில் அதிகாரம் வந்ததும் ரணில் மாறிவிட்டாராம். பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பறித்து ஜனாதிபதி முறையை பலப்படுத்த முயற்சிக்கிறார் என்று கமன்வில சாடி இருக்கிறார்.
நேற்று அந்த மின்சார சபை சம்பந்தமான விஷயத்துல கொண்டு வர போற அந்த யோசனை இருக்குதானே, சட்டம் சம்பந்தமான ஒரு விஷயம், அதுலயும் கடுமையா பேசியிருந்தார். அதுல அவர் சொல்றார், இது வந்து விற்கிறதுக்கான, அதாவது மின்சார சபையை கூட விற்பனை செய்யறதுக்கான ஒரு யோசனையாக முன்வைக்கப்பட்டிருக்காம், இதை எதிர்க்கணுமாம் என்று சொல்ல போது ஊடகவியல் அவர் கேட்டார். ஜனாதிபதி தெளிவா சொல்றாரு, அந்த புதிய சட்ட வரைவில் இல்லாட்டி அந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போற யோசனையில விற்பனை என்ற சொல்லே இல்லை, விற்பனை என்ற சொல்லே இல்லாத போது பொய்க்கு நீங்க கதைக்கிறீங்கன்னு தானே அவர் சொல்றாரு சொல்லும் போது டக்குன்னு உதயகமும் என்ன தெரியுமா சொல்றாரு, முதலை பான் வாங்குறீங்க, முதலை பண்ணுக்குள்ள முதலை இருக்கான்னு
கேட்கிறேன்.
அதே மாதிரிதான் இதுவுமா, விற்பனை என்ற சொல் இல்லாட்டியும் கூட வேறு வேறு சொற்கள் மூலமாக அது உள்ளடக்கப்பட்டிருக்காம் என்று சொல்றாரு. முதலை பண்ணுறீங்க, முதலை பண்ணுக்குள்ள முதலை இருக்கான்னு
கேட்கிறேன். வழிவடக்கில் கன்னி வடிகளுடன் காணிகளாம், மக்கள் நுழைய மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. கன்னி வடிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, இருக்க அதுக்குள்ள மக்கள் போக கூடாதான, கைகளில் ரத்தம் தோய்ந்தவரே இறுதியில் ஜனாதிபதி ஆக்கப்பட்டார். சமூக ஆர்வலர் கலாநிதி நஜித் திண்டிக்க சொன்ன செய்தி வந்து கிடக்கணும். யாழ்ப்பாணத்தில் நடந்த வன்முறையை லண்டனில் ஒருத்தர கைது செஞ்சிருக்கிறாங்க. மேலதிக தகவல் கோரும் மெட்ரோபொலிட்டன் போலீசார் என்கிற செய்தி வந்து கிடக்குது. 2001 அரசியல் பேரணியில் இடம்பெற்ற வன்முறை தொடர்பில் தான் லண்டனில் ஒருத்தர கைது செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் மக்களிடமிருந்து மேலதிக தகவல்களையும் மெட்ரோபொலிட்டன் போலீசார் கோரியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். இரு கிஜாப் விவகாரங்கள் விசாரணை முடிந்ததும் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமதாசன் சொல்லியிருக்கார். திருவண்ணாமலை
கல்லூரி மற்றது இங்கே கொழும்புலையும் வந்து மேல் மாகாணத்தில் அந்த அரசு நிர்வாகம் சம்பந்தமான ஒரு போட்டி பரீட்சையில் தோற்றிய ஹிஜாப் அணிந்து கொண்டு என்னென்றால் போட்டி அந்த போட்டி பரீட்சை என்ற ஒன்று நடக்கும்போது விதிமுறைகள் இருக்குதானே, அந்த விதிமுறைகளை மீறி விட்டார்கள், அதனால தான் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்காங்க.
என்னடா
நேற்று சுசில் பிரேமஜயந்த் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது சொல்லியிருந்தார், யாரா இருந்தாலும் மதத்தை தாண்டி மத நடைமுறைகளை தாண்டி பரீட்சை என்று ஒன்று வருகின்ற போது அது பொதுவான விஷயம், ஹிஜாப் அணிந்து கொண்டு பரீட்சை எழுதலாம் என்பது சட்டம் தான் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை, ஆனால் காதுகளை தெரியப்படுத்த வேண்டும், காதுகள் தெரிகிற மாதிரி ஹிஜாபை அணிந்து கொள்ள வேண்டும், இரண்டா கருவிகள் சின்ன சின்ன கருவிகளை காதுகளை பொருத்தி வைத்துக் கொண்டு அதனூடாக கேட்டு கேட்டு பதில்களை கேட்டு எழுதக்கூடிய நிலைமை இருக்கிறதால தான் அப்படி ஒரு நடைமுறை அங்கு பின்பற்றப்பட்டது. பரீட்சையினுடைய பெறுபர்கள் தடைப்படுத்தப்படவில்லை அல்லது அது முழுமையாக தடை செய்யப்படவில்லை, இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது, விசாரணைகளுக்கு பிறகு அவை வெளியிடப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று நேற்று பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார்.
பொது வேட்பாளருக்கு ஃப்ளட்டும் ஆதரவாம், அண்மையில டெலோன் சொல்லி இருந்தது, இப்ப ஃப்ளட்டும் ஆதரவாம் என்று அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. மொட்டு சுதந்திர கட்சியின் மேல மூவர் சஜித்ரனாம்,
ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து இங்கே செல்கிறார்கள்,
என்ன விளக்கம் கூட தெரியல,
அதுதானே அதுதானே, என்ன நடந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி போர் குற்றங்களை இழைத்தும் 15 ஆண்டுகளுக்கு மேல் சர்வதேச சட்டங்களை புறக்கணிக்க இலங்கைக்கு அனுமதி கிடைத்திருக்காங்க, கிடைத்துள்ள இலங்கைக்கு கிடைத்துள்ள அனுமதி என்கிற செய்தியும் வந்து கிடக்குது. கோட்டாவின் உயிரக்காப்படி தேரராமண்ணா முதல்வருக்கு இந்த செய்தி வந்த மாதிரி இருந்தது. உணவு வகைகளின் விலைகள் குறைப்பா,
அதாவது அவர் வெளியில இங்கிருந்து போறதுக்கு தான் தான் உதவி செய்ததாக ஓமல்வே சோபித தேரர் சொன்னார், ஆனா அவர் இந்த வகையிலும் உதவி செய்யல என்று கோடாபி ராஜபக்ச தரப்பு சொன்னது. இந்த மாதிரி மாறி மாறி கருத்துக்கள் வெளியாயிட்டு இருக்கு.
சரி, என்ன 8ஆம் தேதி சனிக்கிழமை
என்னன்னா,
சனிக்கிழமை 3வது முறையாக பிரதமர் ஆகிறாராம் நரேந்திர மோடி, கூட்டணி கட்சிகள் பூர்ண ஆதரவாம்.
சரி சரி, நாங்களும் வாழ்த்துறோம்,
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்ப நான் போக போறேன்னா.
சரி,
நாளைக்கு சந்திப்போம்,
நன்றி,
பாய், டாடா.